கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்திலும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மேலும் அடியேன் சார்ந்திருக்கிற விழுப்புரம் சபையாருடைய வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இன்னும் சிறப்பாக இந்த நாளில் புதியதாக உடன்படிக்கை பண்ணின சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு விசேஷமான என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிய கிருபையில இந்த ஒரு கன்வென்ஷன் இரண்டாம் நாளுக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். நேற்றைய தினத்தில் உங்கள் மத்தியில் 5 பாடங்கள் மற்றும் ஒரு பேனல் டிஸ்கஷன் முடிஞ்சிருக்கு. உண்மையிலேயே இதில் அநேக விஷயங்கள் உங்களுடைய அல்லது நம்ம எல்லாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கும். முக்கியமாக இந்த ஒரு கடைசி நாளில் கூட தேவன் நம்மை கூட்டி சேர்த்து அவருடைய நோக்கத்தை தெரியப்படுத்த வேண்டியவங்களுக்கு தேவன் நிச்சயம் தெரியப்படுத்துவார். எனவே நீங்கள் அனைவரும் இந்த கடைசி நாளில் கூட இருக்கக்கூடிய ஆவிக்குரிய பாடங்கள் மேல் கவனம் உள்ளவர்களாக இருப்பீங்கன்னு சொல்லி நம்ம நம்புறோம். எப்பயுமே தேவனுடைய வார்த்தையானது அல்லது ஆவிக்குரிய பாடங்களானது அதை இரண்டு நிலைகளில் நம்ம கவனிக்கலாம். சில பாடங்கள் அல்லது சில விஷயங்கள் எல்லா சகோதர சகோதரிகளும் அவசியம் கற்றுக்கொள்ள வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். இன்னும் சொல்லலாம்னா அந்த பாடங்கள் புரியுற மாதிரி இருக்கும், இல்லைனா கண்டிப்பா அவங்க புரிஞ்சே ஆகும். அந்த நிலைமையில சில பாடங்கள் இருக்கும். இன்னும் சில பாடங்கள் இருக்கும், சில தீர்க்க தரிசனத்தினுடைய ஆழமான விஷயங்கள், சில கிரானாலஜ், இப்படிப்பட்ட பாடங்கள்னா எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. ரொம்ப ஏஜ் ஆனவங்க இல்ல படிப்புல ரொம்ப கம்மியான சகோதர சகோதரிகள் இவங்களால் அவைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் தேவனுடைய சத்தியத்துல அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க புது சிருஷ்டி வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க இந்த ஒரு வாழ்க்கையை நல்லபடியா ஓடி முடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது சில முக்கியமான சத்தியங்கள் இருக்கு. அந்த சத்தியங்கள் அவங்க அறியாத போது இல்லைன்னா அறிஞ்சி வாழாத போது நிச்சயம் அவங்களால தேவன் அழைச்ச நோக்கத்தை போய் அடைய முடியாது. அப்படிப்பட்ட அநேக விஷயங்கள் வேதத்தில் இருக்கு. அதுல ஒரே ஒரு விஷயமா இருக்கக்கூடிய ஒரு பாடம் இன்னைக்கு உங்கள் மத்தியில நம்ம பேச போறோம். பாடத்தினுடைய அல்லது சப்ஜெக்டினுடைய தலைப்பு பிரதர்லி லவ், சகோதர அன்பு என்பது தலைப்பாக காணப்படுகிறது. இப்ப இதற்குரிய ஒரு வேத பகுதிக்குள் நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 13:1.
சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது.
அப்போ இந்த வசனத்துல அப்போஸ்தல் பவுல் எபிரேயர் நிருபம் பத்தி நம்ம எல்லாருக்கும் மேலோட்டமா தெரியும். இது எபிரேயர் நிருபத்துல அநேக ஆழமான விஷயங்களை அப்போஸ்தல் பவுல் பேசிட்டு வர, ஆசரிப்பு கூடாரம் பத்தி, பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஆழமான புதை பொருள்கள், அவைகளை எல்லாம் பேசிட்டு ஏறத்தாழ அந்த ஒரு கடிதத்தினுடைய நிறைவு இந்த 13 எபிரேயர்களுடைய கடைசி அதிகாரம். இதுல வரும்போது ஆழமான விஷயங்களை அவர் பேசி கடந்து வந்தாலும் ஃபைனல்ல ஒரு வார்த்தை சொல்றாரு, இதெல்லாம் நீங்க அறியணும், ஆனா ஒரு விஷயத்தை நீங்க விட்டுறக்கூடாது, சகோதர சிநேகமானது நிலைத்திருக்க கடவுது அல்லது தொடர கடவுது, கண்டினியூ அந்த வேர்ட் நம்ம ஆங்கிலத்தில் பார்க்கலாம், தொடர கடவுது. சகோதர சிநேகம் உங்களுக்குள்ள இருக்கும், சகோதரிகளுக்குள்ள சகோதரர்களுக்குள்ள இருக்குது. அந்த ஐக்கியமானது வளர்ந்து கொண்டே போகட்டும், பெருகிக் கொண்டே போகட்டும் சொல்லி அவர் சொன்னார். அப்ப இந்த பார்ட் தான் நம்ம இன்னைக்கு எடுக்க போறோம். இதை பத்தி நம்ம சிம்பிளா சொல்லலாம்னா இன்னைக்கு நம்ம மத்தியில ஒரு பெரிய எக்ஸாமினேஷன், நம்ம அனைவருமே அவசியம் பங்கெடுக்க வேண்டிய ஒரு ஃபைனல் எக்ஸாமினேஷன் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அந்த ஃபைனல் எக்ஸாமினேஷன்ல நம்ம தேர்ச்சி பெற்றோம்னா நிச்சயமா எதற்காக உடன்படிக்கை பண்ணோமோ அந்த நோக்கத்தை நம்ம அடைஞ்சிடலாம் அல்லது நம்ம ஜெயம் கொண்டவர்களாக மாறிடலாம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான எக்ஸாமினேஷன் எல்லாருக்குமே இருக்கு. இன்னைக்கு எப்படி விஷயங்கள் நடக்க போகுதுன்னா அந்த எக்ஸாமினேஷன்ல என்ன கேள்வி நம்மகிட்ட கேட்பாங்க, நம்ம என்ன பதில் செஞ்சோம்னா அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு உதாரணத்தை எடுத்து பார்க்கும்போது க்வெஸ்சன் பேப்பர் அவுட் ஆகுற மாதிரி இன்னைக்கு நம்ம மத்தியில காரியங்கள் நடக்கும். தேவன் என்ன செய்யறாருன்னா எக்ஸாமுக்கு க்வெஸ்சனும் கொடுக்கிறார், பதிலும் கொடுக்கிறார். கேள்வியும் நீங்க படிச்சுக்கலாம், பதிலும் படிச்சுக்கலாம். ஆனா படிச்ச பதில வந்து நீங்க கரெக்டா எழுதணும். அது மாத்திரம்தான் அவர் ஒரு நம்ம கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய காரியம். இதை எப்படி எந்த ஒரு ஆதாரத்தோட பேசுறோம்னா ரசல் ரீப்ரின்ஸ்ல 4:5-4 சொல்லும் போது இந்த பிரதர்லி லவ் பத்தி சொல்லும் போது சொல்றாரு, இதுதான் ஒருத்தர் புது சிருஷ்டி வாழ்க்கையில ஃபைனல்ல தேவனுக்கு முன்னாடி நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு குணம். ஒருத்தர் சபையாகணும்னா கடைசியில அவர் ஜெயிக்க வேண்டிய அல்லது ஜெயித்து காட்ட வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா சகோதர அன்பு. இந்த அன்பு வரையும் மற்ற எல்லா விஷயத்திலும் அவர் ஜெயிச்சுட்டு வந்து ஒருவேளை இந்த அன்புல வந்து அவர் தோத்துட்டா, அவர் அடைய வேண்டிய அந்த இலக்கை, அந்த பரிசை, பந்தய பொருளை அவரால் பெற முடியாது சொல்லி சொல்றார். அப்ப நிச்சயம் இதை நம்ம சாதாரண விஷயமா எடுக்க முடியாது. இவ்வளவு பெரிய வெயிட் உள்ள ஒரு சமாச்சாரம் சகோதர அன்பு. இந்த அன்பு இல்லாத எவர் ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்தில் அவங்க பங்காளிகளாக போக முடியாது அப்படின்னு பார்க்கும்போது, சிம்பிளா நம்ம இந்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் யோசிக்கலாம். தேவன் ஏன் சகோதர அன்பை போய் ஒரு புது சிருஷ்டி வாழ்க்கையில கடைசி இலக்காக தேவன் வைக்கணும்? கிறிஸ்துவின் சாயல் தான் அடையணும். அந்த சாயலுக்குள்ள அநேக குணலட்சணங்கள் இருக்கு. அப்படின்லாம் இருந்தா கூட ஏன் இந்த லவ், இந்த சகோதர அன்பை கொண்டு போய் கடைசியா வைக்கிறாரு? விசுவாசம் வைக்கலாம், மனத்தாழ்மை வைக்கலாம், பொறுமை வைக்கலாம், இப்படி அநேக விஷயங்கள் இருந்தாலும் இந்த பிரதர்லி லவ் பத்தி அல்லது அன்பை பத்தி ஏன் தேவன் ஃபைனலா வைக்கிறார்? ஒரு கேள்வி கேட்டா இது ரொம்ப நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அது ரொம்ப பலன் தரக்கூடியதா இருக்கும். ரெண்டு காரணம் கண்டுபிடிக்கலாம் ஏன் தேவன் இதை வச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ரீசன் நம்ம பேச வரலாம். முதலாவது காரணம் எதுக்காக தேவன் இந்த சகோதர அன்பை ஒரு புது சிருஷ்டி வாழ்க்கையில ஃபைனல் இலக்காக வைக்கிறாரு அப்படின்னா, நம்ம தேவனுக்கு என்று சொல்லி ஒரு விசேஷித்த குணம் இருக்கு, அல்லது தேவன்கிட்ட ஒரு விசேஷித்த எதிர்பார்ப்பு எப்பயுமே மனு குலத்தின் மேல இருக்கும். என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா, தேவன் இந்த மனு குலத்துக்கிட்ட எதை செய்யறாரோ, என்ன செய்யறாரோ அதை அந்த மனு குலம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்ப்பார். சிலருடைய வாழ்க்கையில தேவன் அவர் சில நன்மைகள் செய்யறாருனா வேற எதுவும் எதிர்பார்க்க மாட்டாரு, தான் செஞ்ச நன்மையை அவர் சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரா, புரிஞ்சிட்டாரா, அவர் மனசுல நம்ம நன்மை செஞ்சிருக்கிறோம் அவருக்கு புரியுதா, இதுதான் தேவன் எதிர்பார்ப்பாரு. பழைய ஏற்பாட்டுல அநேகரை நம்ம எடுக்கலாம், அவங்க கிட்ட எல்லாம் வந்து தம்முடைய நாமத்தை தேவன் தெரியப்படுத்தினார் இல்லைங்களா. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லி அவர் ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு. அவர் லைஃப் முழுக்க எடுத்து பார்த்தா அந்த ஒரு நாமத்துக்கே இருக்கிற விசேஷம் அவர் வாழ்க்கையில நடந்திருக்கும். அதே போல புது சிருஷ்டிகளாகிய நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நம்மை எதன் மூலமே தெரிந்து கொண்டார், அல்லது எதன் மூலமே நம்மளை தேடி வந்தார் அப்படின்னா, அன்பினாலதான் தேடி வந்தார். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? நிச்சயம் அவர் நம்ம மேல வச்ச அன்பு, மற்றபடி நம்ம கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு தகுதி நிலை என்று சொல்லி தேவனுக்கு முன்னாடி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவர் அன்புல தான் நம்ம தேடி வந்தாரு. அப்படி அன்புல தேடி வந்து அன்பு கூர்ந்து அவர் குமாரன் மூலம் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சு இன்னைக்கு இவ்வளோ பெரிய பொக்கிஷமான வாய்ப்புல நம்மளை வச்சிருக்கிறார் சொல்லும் போது, தேவன் ஜஸ்ட் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீ எக்ஸ்ட்ரா செய்ய வேண்டாம், உன் வாழ்க்கையில நான் எதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனோ அதை நீ புரிஞ்சுக்கணும், அதை சரியா புரிஞ்சிட்டு அந்த அடையாளத்தை உன்னுடைய வாழ்க்கையில காமி, நீ காமிச்சேனா போதும் உனக்கு அந்த இலக்கை நான் கொடுக்கிறேன், அல்லது உனக்கு அந்த பரிசு பொருளை என் குமாரனுடைய ராஜ்யத்தில் உன்னையும் ஒரு அங்கமாக நான் மாற்றுறேன். இதுதான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறோம். அதனாலதான் பாக்குறோம் சகோதர ரசல் சொல்லும் போது இதை தேவன் பைனல் இலக்கா வச்சிருக்கிறாரு. கேரக்டர்லயே உச்சக்கட்டம் இது. இந்த இலக்கை அடைஞ்சவர் கண்டிப்பா ஜெயம் கொண்டவராத்தான் மாறுவாரு. இந்த இலக்கை அடையாதவர் ஜெயம் கொண்டவராக மாற முடியாது. காரணம் என்ன? தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில செஞ்சதை நம்ம திருப்பி காட்டணும். எப்படி காட்ட முடியும்? அதுக்கு தான் ஒரு ஐக்கியம் கொடுக்கிறார், சகோதர ஐக்கியம். அவைகளுக்குள்ள காட்டணும். சில வசனங்கள் நீங்க படிக்கலாம். ஒன்றியோவான் 4:21.
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம்.
பாருங்க, அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லிட்டார்னா, நம்ம இவ்வளவு நேரம் பேசின அந்த முதல் ரீசனுக்கு ஆதார வசனம் பாக்குறோம். தேவன் நம்மகிட்ட அன்பு கூர்ந்தார். திருப்பி நீங்க தேவன் அன்பு கூறணும்னா எப்படி அன்பு கூறணும்? உங்க சகோதரர்கிட்ட, சகோதரிகள் கிட்ட அன்பு கூறுங்க. அந்த அன்பு யாருக்கிட்டே அன்பு கூறினதா அர்த்தம்னா, தேவன்கிட்டயே அன்பு கூறினதா அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் படிங்க, 7.
பிரியமானவர்களே, ஒருவர்களில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது.
போதும். அப்போ ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம், அன்பு தேவனால உண்டாயிருக்கிறது. பாத்தீங்க, தேவனால உண்டாக்கப்பட்டது அன்பு. நம்ம கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு வசனம் படிக்கல, அதே 5:1.
இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனாலே பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான்.
ஆமா, அப்ப இந்த ஆதார வசனங்கள்லாம் கவனிக்கும் போது உண்மையிலேயே தேவன் நம்ம மேல அன்பு கூர்ந்திருக்கிறாரு. தேவனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? இதே அன்பை நீங்க தேவன் மேல வைங்க. அவர் கொடுத்ததுக்கு நீங்க மாறுதரம் காமிங்க தேவனுக்கு முன்னாடி. எக்ஸ்ட்ரா காமிக்க வேண்டாம். எனவே இத சமாச்சாரங்களை நம்ம உற்று நோக்கும் போது இதுதான் முதல் ரீசனா இருக்கு. நம்ம வாழ்க்கையில தேவன் என்ன பண்ணார், அதற்குரிய பிரதிபலன், அதற்கு இருக்கிற ஒரு நன்றி கடன், தேவன் செஞ்ச செயலுக்கான ஒரு நன்றி காரியங்கள் தான் நம்மளுக்கும் தேவன் எதிர்பார்க்கிறார், கண்டுபிடிக்கிறோம். இரண்டாவது ஒரு காரணம், தேவன் ஏன் புது சிருஷ்டி வாழ்க்கையில இதை கடைசியா வைக்கிறார் அப்படின்னு உற்று நோக்குனா, இது ஒரு தீர்க்க தரிசன பகுதி. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, தேவனுடைய தெய்வீக திட்டம் தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த முழு தெய்வீக திட்டத்தில் தேவன் செயல்படுத்திட்டு வர நான்கு முக்கியமான குணங்கள் இருப்பதை நம்ம எல்லாரும் அறிஞ்சிருக்கிறோம் இல்லைங்களா? அநேக விஷயத்தில் அதை பொருள்படுத்தலாம். அந்த குணங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வேணா வசனம் நீங்க படிக்கலாம். வெளிப்படுத்துதல் 4:7.
முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், இரண்டாம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன.
பாருங்க, அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம் தேவனுடைய வல்லமை, அவருடைய நீதி, அவருடைய அன்பு மற்றும் அவருடைய ஞானம். ஒரு ஆர்டர் படி சொல்லும் போது அதை ரெவலேஷன் 4:7 நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த வசனத்துக்கு உண்டான விஷயத்தின் படித்தான் தேவனுடைய திட்டத்தில் நம்ம கவனிச்சு பார்க்கிறோம். இப்போ நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கும்னா, இந்த அன்பு பற்றிய விஷயத்துல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. அவர் செயல்படுத்திட்டு வர நாலு கேரக்டர்ல இந்த அன்பு ஒரு முக்கியமான பங்காக அது இருக்குது. ஏன்னா இதே விஷயத்தை சப்போர்ட் பண்ணுது எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்துல 1:10 படிக்க வேண்டாம், அதே விஷயங்கள் தான் இங்கேயும் பேசப்பட்டிருக்குது. புரியுதுங்களா? நாலு முகங்கள் சேர்ந்ததா ஒரு உருவம் இருக்கு. அந்த நாலு முகங்கள் தான் தேவனுடைய நான்கு முக்கியமான குணங்களை அதை காட்டக்கூடியதா இருக்கு. வல்லமையினால முழு உலகத்தையும் சிருஷ்டி பண்ணார் மனுஷனை முதற்கொண்டு, தம்முடைய நீதியினால் அந்த மனுஷன் தேவன் கொடுத்த பிரமாணத்தை மீறும் போது நியாய தீர்ப்பு பண்ணார், மறுபடியும் தம்முடைய அன்பினால நியாயம் தீர்க்கப்பட்டு ஒரு சாபத்துக்குள்ள மரணத்துக்குள்ள போன மனுக்குலத்தை அன்பினால மறுபடியும் தேவன் சீர்படுத்துறார். இது எல்லாவற்றையும் அவருடைய ஞானம் வச்சு தேவன் செயல்படுத்திட்டு வராரு. இந்த கேரக்டர் நம்ம பார்க்கிறோம் இந்த விஷயத்துல. ஆனால் குறிப்பாக இந்த நாலு குணங்கள் அவருக்குள்ள இருந்தாலும் எசேக்கியேல் தீர்க்க தரிசி ஒரு முக்கியமான விஷயத்தை அடையாளமாக காட்டுறாரு. 1:5.
அதன் நடுவில் இருந்து நாலு ஜீவன்கள் தோன்றின, அவைகளின் சாயல் மனுஷ சாயலா இருந்தது.
பாருங்க, நாலு ஜீவன்கள் தோன்றின. அந்த நாலு ஜீவன் என்னன்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த நாலு ஜீவன்கள் பார்த்தோம், அந்த நாலு குணங்கள் காமிக்கக்கூடிய நாலு ஜீவன். இந்த நாலு ஜீவன்களையும் ஒட்டு மொத்தமா சேர்த்து வச்சு பார்த்தா, இந்த நாலு முகங்களையும் ஒட்டு மொத்தமா சேர்த்து வச்சு பார்த்தா அதனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அதுதான் வசனம் 5 சொல்லுது. அது நாலு ஜீவன்களையும் சேர்த்தா அது பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சு? மனுஷ முகமா இருந்துச்சு. அப்ப மனுஷ முகம் எதை குறிக்குது? அன்பு. அதுதானே பார்த்தோம், மனுஷ முகம் அன்பு குறிக்குது. நாலு குணங்கள் இருக்குது, நாலு குணங்களையும் ஒன்னா கலந்து வச்சு ஒருத்தர் தூரமா நின்று பாக்குறாருன்னா அந்த எல்லா முகங்களும் சேர்ந்தது தூரத்துல இருந்து பார்க்கும் போது அது முழுக்க மனுஷனாவே தெரியும், இல்லையா? முழுக்க அது அன்பாவே தெரியும் சொல்லி கண்டுபிடிக்கிறோம். அதனாலதான் பாக்குறோம் 1 Yohan 4:8 தேவனை பற்றி சொல்லும் போது வசனம் படி,
அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
ஆமா, இது அருமையான ஒரு மொழிபெயர்ப்பு இருக்குது. அன்பில்லாதவன் தேவனை அறியான், அந்த பார்ட் விடலாம். அந்த கடைசி லைன் எடுங்க, தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறார், தேவன் ஞானம் உள்ளவராய் இருக்கிறார் இல்லீங்களா? அதே போல தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார் சொல்லிருக்கலாம். ஆனா எப்படி சொல்லிருக்கிறாங்க? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? அதுதான் நம்ம தீர்க்க தரிசனத்துல பார்த்தோம், அந்த நாலு ஜீவன்களை ஒன்னு சேர்த்து பார்த்தா அவைகளுடைய தோற்றம் மனுஷ முகமா இருக்குது சொல்ற. அப்ப உண்மையிலேயே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் பிரதர் ரசல் சொல்லும் போது சொல்றார், இது ஒரு சிறப்பு குண அம்சம். அவருடைய பெர்சனாலிட்டி, தேவன் எப்படி இருப்பார் ஒருத்தர் கேட்டா, அவர் அன்பே நிலையில அவர் காணப்படுவார், அன்பு நிறைஞ்சவரா காணப்படுவாரு. பார்க்கும்போது பக்கத்துல இன்னும் நெருங்கணும் நெருங்கணும் தேவன்கிட்ட, தேவன் பக்கம் இன்னும் நெருங்கி நெருங்கி போகும்போது பார்த்தா அன்பே தெரிஞ்ச அவர்கிட்ட நெருக்கம் ஆக ஆக அங்க கண்டுபிடிக்கலாம் அவருக்குள்ள வல்லமை இருக்குது, அவருக்குள்ள நீதி இருக்குது, அந்த ஞானமும் கலந்து இருக்குது. பொதுவா முதல்ல பார்க்கும்போது அன்பா இருக்கிறார். இதே போலத்தான் நம்ம புது சிருஷ்டி வாழ்க்கையும் தேவன் நம்மளை தேடி வரும்போது முழுக்க முழுக்க அன்பினாலேயே நம்மளை தேடி வந்திருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனை நம்ம நம்ம வாழ்க்கையில அறிய ஆரம்பிக்கும் போது, தேவனை புரிஞ்சு கொள்ள ஆரம்பிக்கும் போது, அவருடைய வல்லமை பற்றியும் நம்மளுக்கு புரிந்து கொள்ளுதல் நடக்கும் நம்ம வாழ்க்கையில. அவருடைய நீதி என்ன அதையும் புரிஞ்சு கொள்ளுதல் நம்மளுக்குள்ள நடக்கும். அவருடைய ஞானம், இது எல்லாம் நடக்கும். இவைகள் எல்லாம் நடந்து இந்த இதனுடைய வளர்ச்சி கண்டிப்பா அன்பின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற நிலைமைக்குள்ள நம்ம வளரும். இந்த பாயிண்ட் நம்ம இதோட நிப்பாட்டலாம். அப்ப ரெண்டு ரீசன் பார்த்திருக்கிறோம், தேவன் ஏன் இதை ஃபைனலா வச்சிருக்கிறார், ஃபைனல் டார்கெட்டா ஒரு புது சிருஷ்டி வாழ்க்கையில ஏன் வைக்கிறார்னா, முதல்ல தேவன் செஞ்சதை திருப்பி நம்ம செய்யணும், அந்த ஒரு எதிர்பார்ப்பு தேவன் வைக்கிறார். ரெண்டாவது என்ன வைக்கிறார், அவர் திட்டத்தில் இந்த அன்பை முக்கியமாய் வச்சு தேவன் செயல்படுத்திட்டு வராரு. இத ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் சொல்லலாம், அவருடைய அந்த டேபர்நாக்கில் ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் வாசம் பண்ணக்கூடிய அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த கிருபாசனம் இருக்கு இல்லைங்களா, கிருபாசனம், அதன் மேல் இருக்கக்கூடிய இரண்டு கேருபீன்கள், மேலிருந்து வரக்கூடிய ஷெக்கினா மகிமை, இந்த நாலு விஷயத்தை மைண்ட்ல வச்சா தேவனுடைய நான்கு குணங்கள் நம்மளுக்கு புரிய வரும். விசேஷமா ஒரு பாயிண்ட் கேட்கலாம், அந்த கிருபாசனம் நீதியை குறிக்குது, அதன் மேல் உட்கார்ந்து இருக்கிற ரெண்டு கேருபீன்கள் எதை குறிக்குது, அவருடைய அன்பு மற்றும் வல்லமையை குறிக்குது இல்லைங்களா. வல்லமையினால தேவன் முழு உலகத்தையும் சிருஷ்டி பண்ணார். அப்ப வல்லமைக்கு என்ன ஸ்பெஷல்னா, அது உருவாக்கக்கூடிய திறன் படைச்சது வல்லமை. ஒன்றும் இல்லாமலிருந்து தேவன் உருவாக்குவார். பட் இந்த ரெண்டு கேருபீனும் ஒரு முகத்தை ஒரு முகம் பார்த்த மாதிரி இருக்கு, கரெக்டா, ஒரு முகத்தை ஒரு முகம் பார்த்த மாதிரி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த வல்லமை என்ன செயல் செய்யுமோ அதே செயலை எதுவும் செய்யும், இந்த அன்பு செய்யும். செய்யுதா? கண்டிப்பா செய்யும். வல்லமையினால சிருஷ்டி பண்ண மனுக்குலம் கெட்டு போச்சு, மறுபடியும் தேவன் எதனால அதை உருவாக்குகிறார், அல்லது எதனால எந்த குணத்தை வச்சு சீர்படுத்துறார்னா, அன்பை வச்சு தான் சீர்படுத்துறார். பாத்தீங்க, அதனாலதான் பாக்குறோம் தேவனுடைய தெய்வீக திட்டத்திலையும் ஒரு நிரூபணம், ஒரு காரணம் கண்டுபிடிக்கிறோம். உண்மையிலேயே இதெல்லாம் வச்சுதான் தேவன் ஒரு புது சிருஷ்டி வாழ்க்கையில இந்த அன்பை அவர் அவங்களுக்கு இலக்காக வைக்கிறார் நம்ம கண்டுபிடிக்கிறோம். கடந்து போகலாம் நெக்ஸ்ட் விஷயத்துக்குள்ள. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த அன்பு, இதுதான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நீங்களும் உடன் சகோதர சகோதரிகள் கிட்ட அன்புள்ளவங்களா இருக்கணும். அப்படின்னா அந்த அன்பு என்றால் என்ன? வாட் இஸ் த பிரதர்லி லவ்? சகோதர அன்பு என்றால் என்ன? கர்த்தர் ஏசு நிறைய வசனம் பேசியிருக்கிறார், யோவான்ல அதிகமான வசனம், அதே போல ஃபர்ஸ்ட் ஜான் ஒன்று யோவான்லயும் அதிகமான வசனங்கள், மற்ற சில லெட்டர்ஸ்லயும் புதிய ஏற்பாடு முழுக்க அன்பை பற்றி நிறைய வசனங்கள் எழுதியிருக்கிறாங்க. இப்போ நீங்க இந்த வசனத்தெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு, அன்பில்லாதவன் தேவனை அறியான், நான் கொடுக்கிற புதிய கற்பனை இது, நீங்க அன்பு செஞ்சாதான் என்னுடைய சீசர்கள், இப்படி நிறைய வார்த்தைகள் நம்ம கர்த்தர் பேசியிருக்கிறாரு. யோவானும் அதை சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறாரு. இப்போ சில வசனங்கள் படிங்க. அன்பு என்றால் என்ன, சகோதர அன்பு என்றால் என்ன, நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இதே போல பரிசுத்தவான்கள் சில ஆதாரங்கள் வேதத்தில் கொடுக்கறாங்க, அதை நம்ம படிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 3:6 2 தெசலோனிக்கேயர்.
மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை கட்டளையிடுகிறோம்.
ஆமா, இந்த இடத்துல அப்போஸ்தலர் பவுல் ஒரு வார்த்தை சொல்றாரு, சபை ஐக்கியத்தில் சகோதரர்களுக்கு மத்தியில் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் கைகோர்த்து வாழுங்க சொல்லியிருக்கிறார், விட்டு விலகுங்கள் சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த இடத்துல பிரதர்லி லவ் அப்போஸ்தல் பவுல் வளர்த்து வச்சிருக்கிறாரா, குறைச்சு வச்சிருக்கிறாரா? வசனம் பார்க்கும்போது இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கம் எடுக்கும் போது ஒரு முரண்பாடு தெரிகிறது போல இருக்கு. இன்னொரு வசனம் படிங்க, 1 தீமோத்தேயு 6:3.
ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் கெட்ட சிந்தனையுள்ளவர்கள், மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும், இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு.
ஆமா, இப்ப ரெண்டு பேரும் ஆதார வசனங்கள் மாதிரி நம்ம எடுத்து பார்த்தோம்னா, சகோதர அன்பு என்றால் என்ன பார்க்கும்போது சில இடங்கள்ல பரிசுத்தவான்கள் எழுதி வச்சிருக்காங்க, சில சகோதரர்களை விட்டு நம்ம விலகணும், சில மாறுபாடான போதனை பண்றவங்க, ஒழுங்கு இல்லாம நடக்கிறவங்க, இவங்க கூட நீங்க ஐக்கியம் வைக்க வேண்டாம், இவங்களை விட்டு விலகணும் சொல்லி சொல்றார். அப்படின்னா அப்ப சகோதர அன்புனா என்ன? அப்ப சகோதர அன்பு என்பது ஒரு உண்மை கண்டுபிடிக்கிறோம், இந்த சகோதர அன்புக்குள்ள என்னவும் நடக்குது அப்படின்னா, சில விலக்கல்கள் வேலைகள், சிலரை விட்டு நம்ம விலகி வாழ வேண்டிய ஒரு சூழல்களும் நம்மளுக்கு ஏற்படுது. ஏன்னா சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்மளுக்கு பாடத்துல முக்கியமா அல்லது இந்த பிரதர்லி லவ் பத்தி நம்ம முக்கியமாய் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சகோதர அன்பு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதை நீங்க ஒன்று யோவான்ல அருமையான ஒரு வசனம் சொல்லியிருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த வசனத்துல தான் நம்ம பார்க்கிறோம், அப்போஸ்தல் யோவான் அவர் ஒரு முக்கியமான வார்த்தை சொல்றாரு. அன்பு என்றால் என்ன, இல்ல சகோதர அன்பு ஒருத்தரை எப்படி வச்சுக்கணும் அப்படின்ற வார்த்தையை அவர் சொல்றார். நீங்க வார்த்தை எடுத்து படிக்கலாம். ஒன்று யோவான் 3:10.
இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல.
அப்ப பாத்தீங்கன்னா, இந்த ஒன்று யோவான் வீட்டுல போய் படிச்சு பாருங்க, 2 சில விஷயம் சகோதர அன்பு பத்தி பேசிட்டு வந்தவர், அதுக்கப்புறம் அதோட உற்றுவார். மற்ற அநேக விஷயங்கள் பேசிட்டு வந்து இந்த 3:10 தான் ஓபன் பண்றார் பிரதர்லி லவ் பத்தி. ஓபன் பண்ணும் போதே அடிஷனலா ஒரு வேர்டு சேர்த்து ஓபன் பண்றார். என்ன வார்த்தைனா, நீதியை செய்யாமலும் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும். அப்போ ஒருத்தர் பிரதர்லி லவ், சகோதர அன்பு என்றால் என்ன, இதை ஒருத்தர் அறிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவர் எதை அறிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, நீதினா என்ன அறிஞ்சுக்கணும். நீதி என்பது எதை குறிக்குது, தேவனுடைய பிரமாணங்கள், தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய சத்தியங்கள். இதெல்லாம் ஒருத்தர் அறிஞ்சாதான் ஒருத்தர் எதை அறிய முடியும்னா, சகோதர அன்பு என்றால் என்ன என்பதை அறிய முடியும். புரியுதுங்களா? ஆதாம்ட்ட முதல்ல தேவன் என்னதான் சொன்னார், உன் மேல அன்பு இருக்கு, உன்னை நான் தான் உருவாக்குனேன், எல்லாம் ரைட்டு, இந்த கண்ணியை புசிக்காத, இதை நீ தெரிஞ்சுக்கோ, இதை நீ புசிச்சேனா நீ மறிச்சிருவ, இதை நீ புரிஞ்சுக்கோ. ஒரு நீதி கொடுத்துட்டு அந்த அன்பு காமிச்சுக்கிட்டே இருந்தார். எப்போ நீதி மீறப்படுது அப்ப அன்பு அங்க குறைஞ்சு போகுது. அப்ப அதே போலதான் நம்ம கூட சகோதர ஐக்கியத்துக்குள்ள சகோதர அன்பு உள்ளவங்களா இருக்கணும்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய சத்தியம் என்ன, அவர் திட்டம் என்ன, ஒரு புது சிருஷ்டி யாரு, இந்த புது சிருஷ்டி வாழ்க்கைக்குள்ள அல்லது சபை ஐக்கியத்துக்குள்ள ஒரு சகோதரனுடைய லெவல் என்ன, ஒரு சகோதரியுடைய லெவல் என்ன, நம்மள தேவன் எது நிமித்தம் ஒன்று சேர்த்து வச்சிருக்கிறார், நம்ம எதுக்காக இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், இது சம்பந்தமான அநேக விஷயங்களை முதல்ல அறியணும். சிம்பிளா சொல்லானா, சகோதரன்ற கேட்டகரிக்குள்ள முதல்ல வரணும், சகோதரின்ற கேட்டகரிக்குள்ள முதல்ல வரணும். ஏன்னா கர்த்தர் ஏசு அப்படித்தான் சொன்னார், சீசர்களாகிய நீங்கள் என்னுடையவர்கள் என்று அறியணும்னா நீங்க ஒருவர் மேல ஒருவர் அன்பா இருங்க. அப்படிப்பட்ட அந்த ஐக்கியத்தை பத்தி தான் யோவான் பேசுறாரு. காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான். என்ன அர்த்தம், அந்த சகோதரர் ஒரே நோக்கத்துக்காக அந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க. அப்ப அப்போஸ்தல் பவுல் ஒழுங்கற்று நடக்கிற சகோதரர், வேறுபாடான உபதேசம் பேசுறவங்க, இவங்க எல்லாம் எந்த நிலையை இழக்கிறாங்கன்னா அந்த சகோதரர் என்ற கேட்டகரியை இழக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும் போது சகோதர அன்பு என்பது அந்த இடத்துல தொய்வடையும், காட்ட முடியாது. அதுதான் பாக்குறோம் யோவான்ல 3:10 யோவான்ல, நீதியை செய்யாமலும். அப்ப நீதியை செய்யணும், நீதி இன்னதுன்னு அறியணும், அறிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும்னா சகோதரர்கள் மேல அன்பு வைக்கணும் என்ற உண்மையை நம்ம கண்டுபிடிக்கிறோம். 1 Corinthians 13:6-7.
அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும்.
போதும், அன்பு பத்தி போட்டிருக்கிற லிஸ்ட்லயே சகிக்கும், தாங்கிக் கொள்ளும், என்னன்னாலும் செய்யும் அன்பு, எல்லா வார்த்தைகளும் ஓகே, பட் அன்புக்கு எப்போ சந்தோஷம் கிடைக்கும், அன்பு எப்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு 13 படிச்சோம்னா ரொம்ப தெளிவா சொல்றாரு, அது அநியாயத்துல என்ன ஆகாது, அன்பு சந்தோஷமே படாது. ஒரு புது சிருஷ்டி ஃபைனல் இலக்கில் ஜெயிக்கணும்னா இந்த பாயிண்ட் புரியணும், சத்தியத்துல மாத்திரம்தான் அன்புக்கு சந்தோஷம் இருக்கும். ஒரு சகோதரர் மேல தோல்ல கை போடுறோம்னா கூட அவர் சத்தியத்துக்குள்ள இருக்கிறார், கை போடுற, சத்தியத்துக்குள்ள இல்லைனாலும் கை போடலாம். சில விஷயங்களை ராங் பண்ணும் போது எதுக்காக கை போடுறோம்னா அந்த சத்தியத்தை எடுத்து சொல்றதுக்காக, பரவாயில்ல இப்படியே வாழு அன்பா இருப்போம் அப்படின்னு கை போட்டா தேவனுடைய பிரமாணங்கள் அவருடைய கற்பனைகள் அப்படிப்பட்டது இல்ல. ஏன்னா கர்த்தர் இயேசு வாழும் போது சீசர்கள் கிட்ட அன்பை சொன்னார், சத்துருக்களை சிநேகிக்க சொன்னார், இப்படி எல்லாம் பேசின அவரு எங்கேயாவது பரிசேயர் சதுசேயரோட கூட்டணி வச்சுட்டு வாழ்ந்தாரா அப்படின்னு அவர் எங்கேயுமே இல்ல. அப்ப என்ன அர்த்தம், சகோதர அன்புனா முதல்ல என்ன, இதை நம்ம புரியணும். தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்ம ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு வைக்கணும் என்ற உண்மையை கண்டுபிடிக்கிறோம். வாசிக்கலாம் வசனம், ரோமர் 15 முதல் வசனம்.
அன்றையும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும்.
எஸ், சகோதர அன்புக்குள்ள செயல்பாடு எப்படி இருக்கும் கடந்து வரலாம். பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். எந்த பலவீனம்? ஒரு புதிய சகோதரர் வர்றார்னா விசுவாசத்துல பலவீனமா இருப்பாரு. தேவன் மேல விசுவாசம் வைக்கும் போது சாதகமான சூழ்நிலையில நல்லா இருப்பார், சபை ஐக்கியத்துல மற்ற சோர்வு இல்லாம விஷயத்துல. ஆனா கொஞ்சம் பிரச்சனைகள் வரும்போது ஃபெய்த்ல அவருக்கு சோர்வு வரும், அது ஒரு பலவீனம். அந்த பலவீனத்தை யார் சரி பண்ணுவானா? உடன் இருக்கக்கூடிய சகோதரர் சொல்லுவார். வேற தேவன் வரமாட்டார், நம்ம மூலமா மற்ற சகோதரர் மூலமா வந்து அந்த விசுவாசத்துல அவரை வர்த்திக்க பண்ணுவதற்குரிய வேலைகள் அங்க நடக்கும். தேவனுடைய வார்த்தைகள் மூலம், நம்மளுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் மூலம் அவரை பலப்படுத்தலாம். நெக்ஸ்ட் வேர்ஸ் படிங்க, கலாத்தியர் 6:5.
அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே.
எஸ், அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. பலவீனம் சொன்னார் ரோமர்ல, இங்க சொல்றாரு பாரம் சொல்றார். இந்த பாரத்தை யார் தான் சுமக்கணும்? இப்ப எனக்கு பாரம்னா நான் தான் சுமக்கணும். இந்த பாரத்தை யார் சுமக்க முடியாதுன்னா இன்னொரு சகோதரர் வந்து சுமக்க முடியாது. இந்த வசனத்தை பார்க்கும் போது அந்த உண்மை கண்டுபிடிக்கிறோம். அதே அதிகாரத்தில் 2 படிங்க, 6:2 கலாத்தியர்.
ஒருவன் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள்.
எஸ், பாத்தீங்களா, ஒரே அதிகாரத்துல ஒரு வசனத்துக்கும் இன்னொரு வசனத்துக்கும் வார்த்தைகள் ஒத்து வராமல் இருக்கு. 5 சொல்றாரு அவனவன் யார் யாருக்கு பாரம் இருக்கோ அது அவன் அவன் தான் சுமக்கணும். 2 சொல்றாரு இல்ல இல்ல பக்கத்தில் உள்ளவங்களும் சேர்ந்து சுமங்க சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த 2 வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்? கண்டிப்பா தேவனுடைய வார்த்தையில மாற்றத்துக்கு வாய்ப்பு இல்ல, வழக்கம் போல விஷயம்தான். இதனுடைய மொழியாக்கம் இருக்குது, நீங்க போய் அதுக்குரிய வார்த்தைகள் ஈஸ்வர்ல போய் நீங்க கண்டுபிடிக்கலாம். இந்த பாரம் கலாத்தியர் 6:2-5 ரெண்டு வசனங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரீக் வேர்டு ஒரே வார்த்தை இல்ல, மாறுபட்ட வார்த்தைகள் பார்க்கிறோம். அப்ப மாறுபட்ட வார்த்தைகளுக்கு முதல்ல 5 கண்டுபிடிக்கலாம், அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. இதுக்கு பிரதர் ரசல் சொல்லும் போது பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, உடன்படிக்கை பண்ண ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் தங்களுடைய உடன்படிக்கையை தரம்பட அருமையான முறையில் போய் நிறைவேற்றணும் என்ற மனசு ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கணும். அதுக்கான பிரயாசங்கள் அவங்க எடுக்கணும். எடுக்கும்போது அந்த பிரயாசங்கள் கண்டிப்பா இந்த உலக வாழ்க்கையில நிறைய கஷ்டம் உள்ளதா பாடுகள் நிறைஞ்சதா அது இருக்கும். அப்ப இந்த கஷ்டத்தோட பாடோட தான் அவர் என்ன செய்ய வேண்டியது இருக்குதுன்னா தன்னுடைய வாழ்க்கையை அவர் ரன் பண்ண வேண்டியது இருக்கு. இதுதான் குறிக்குது அவனவன் தன் தன் பாரத்தை. இல்லைங்க, ஒரு வியாதி இருக்குது, அப்ப அந்த வியாதியை யார் தான் சுமக்க முடியும்? சில மற்ற ஹெல்ப் பண்ணி எல்லா வேலைகள் பண்ணலாம், அந்த வேதனைகள் அது நிமித்தம் ஆகக்கூடிய கால நஷ்டங்கள் எல்லாம் நம்ம தான் பார்க்கணும். அது போலதான் கண்டுபிடிக்கிறோம், பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி அது குறிக்குது. இன்னொரு விஷயம், அந்த 2 வசனத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, இந்த இடத்துல வரக்கூடிய விஷயம் என்னன்னா இது வந்து வெயிட், சுமை. இது எப்படிப்பட்ட சுமையா இருக்குதுன்னா உடன் சகோதரர் வந்து அவருக்கு சரி பண்ணக்கூடிய சுமை. அது என்ன சரி பண்ணக்கூடிய சுமைனா, இது கூட நம்ம நிறைய பண உதவிகள், மற்ற சகோதரர்களுக்காக நம்ம எடுக்கிற சில அன்பின் பிரயாசங்கள் இதெல்லாம் அடங்கும். இந்த சகோதர செய்யற உதவி அன்பின் பிரயாசம் இதனுடைய கான்செப்ட் முதல்ல புரியணும். அதுதான் அந்த வார்த்தையை பத்தி ரசல் சொல்லும் போது அந்த வார்த்தை எப்படி கொடுக்கறாங்க அப்படின்னா, நீங்க போய் 5562 அந்த பேஜ்ல நீங்க ரீப்ரிண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சொல்லுவாரு, இந்த வார்த்தை 6:2 வரக்கூடிய இந்த பாரம் என்ற வார்த்தை பாரோஸ் அந்த கிரீக் வேர்ட், இது ஒன்லி நியூ டெஸ்ட்மெண்ட்ல இந்த இடத்துல மாத்திரம்தான் நம்ம விசேஷமா பார்க்க முடியுது சொல்றார். பாரோஸ், ரொம்ப வித்தியாசமான வார்த்தை இது. இந்த ஒரு வசனத்துல நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. இது எதை குறிக்குதுன்னா ஒரு சகோதரர் புது சிருஷ்டி வாழ்க்கையில வாழ முடியாதபடி நிறைய பிரச்சனையில மாட்டுவார். நல்லா புரிஞ்சுக்குங்க, புது சிருஷ்டி வாழ்க்கையில வாழணும்னால அவர் வாழ்க்கையில என்ன வரும்? பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையோட போராடிதான் அவர் ஓடணும். வாழவே முடியாதபடி சில பிரச்சனைகளுக்குள்ள போவார். என்ன பிரச்சனை இருக்குதுன்னா, இப்போ பர்சனலா சில பாவத்துக்குள்ள சிக்கிட்டார் வைங்க, பாவத்துக்குள்ள சிக்கிட்டார், பாவத்துக்குள்ள சிக்கப்பட்டவருக்கு இன்னொரு சகோதரர் எப்படி கஷ்டம் அல்லது அவருக்கு உதவி பண்ண முடியும்? பண நஷ்டம் ஆயிட்டாருன்னா உதவி பண்ணிடுவார், பொருள் நஷ்டம் ஆயிட்டா உதவி பண்ணிடுவார், தனிப்பட்ட முறையில பாவத்துக்குள்ள மாட்டி விடுபட முடியாம கீழே போயிட்டே இருக்கிறார்னா அவரை எப்படி காப்பாத்துறது சொல்லும் போது அதுக்குதான் அந்த வார்த்தை வைக்கிறாங்க. நீங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அந்த விஷயத்தின் நிமித்தம் இவரால் நியூ கிரியேஷன் லைஃப்ல வளர முடியல. அப்ப இன்னொரு சகோதரர் என்ன பண்ணுவாரு? அந்த தகவல்கள் ஒருவேளை கேள்விப்பட்டு இல்ல அவருடைய வாழ்க்கை முறையை பார்த்து கண்டுபிடிக்கிறார்னா தனிப்பட்ட முறையில போய் அவர்கிட்ட அது சமாச்சாரங்களா தேவனுடைய சத்தியங்களை காம்பாரு. புது சிருஷ்டி வாழ்க்கை சாதாரணமானது இல்ல. இந்த பாவத்துக்கு தேவனுடைய வசனங்கள் இப்படி இருக்கு, தேவனுடைய பலன் இப்படி இருக்கு, இதெல்லாம் நீங்க எடுத்துக்கங்க. நானும் என் வாழ்க்கையில அப்படித்தான் எடுத்தேன், இன்னைக்கு நல்லபடியா வாழ்றேன். அதே போல நீங்களும் எடுங்க. இப்படி சொல்லி அன்பின் முறையில செய்யக்கூடிய அந்த சத்திய உதவிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் பாக்குறோம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. டோட்டலா ஒரு பிரதர்லி லவ்க்குள்ள விசேஷங்கள் காரியங்கள் எப்படித்தான் இருக்கணும்னா, ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு அந்த பலியின் ஜீவியத்துல அவர் வளர்ச்சி அடைவதற்கான உதவிகள் செய்யணும். அதுதான் குறிக்குது பிரதர்லி லவ். நான் நல்லபடியா ஓடிக்கிட்டு இருக்கிறேன், நீ ஓட முடியாம இருக்கிற, நீ என் கூட சேர்ந்து ஓடி வா. இதற்காகத்தான் ஒரு சகோதர அன்பு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வேலை செய்யணுமே ஒழிய மற்ற நோக்கங்களுக்காக இல்ல, மாம்சத்தின்படியான சந்தோஷத்திற்காக, அப்படிப்பட்ட ஒரு அமைதி சூழ்நிலைகளுக்காக கிடையாது. விசேஷமா சொல்லானா, ரொம்ப அன்பான சகோதரர்கள் அப்படின்னு பெரும்பாலும் உலகம் யாரத்தான் சொல்லுனா பேசாம அமைதியா இருக்கிறவர். அவர் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு சொல்லுவாங்க, இவரால் எங்களுக்கு எக்லீஷால எந்த குழப்பமும் கிடையாது. அவர் பாட் வருவார், உட்காருவார், முழிக்கிறாரா தூங்குறாரா தெரியாது, அவர் பாட்டுக்கு போயிடுவார். லாபமும் கிடையாது இவரை வச்சு, நஷ்டமும் கிடையாது. இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ரோபோட் மாதிரி. இப்படிப்பட்டவர் முதல்ல சகோதரரா ஒரு கேள்விக்குறி. இரண்டாவது விஷயம், இவர் சகோதர அன்புல வளர்ந்தவர் நம்ம ஒரு நாளும் சொல்லிட முடியாது. ஏன்னா அதுக்கு அப்போஸ்தலர்களே நல்ல ஒரு உதாரணமாக அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில வார்த்தையில அவங்க எழுதி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் பிரதர் ரசல் அவங்க சொல்லும் போது 4850 பகுதியில் நீதிக்கும் அன்புக்கும் ஒரு வித்தியாசம் சொல்றார். நீதி என்ன செய்யும், உன் சகோதரனுடைய வாழ்க்கையில அவருடைய புது சிருஷ்டி வாழ்க்கை எனப்பட்ட வழியில எந்த இடையூறு பண்ணாத நீதி சொல். அவர் வந்து அதை பணின்னு சொல்றாரு. நம்மளுக்கு புரியுற மாதிரி எடுக்கணும்னா குப்பை அல்லது இடைஞ்சல் பண்றது சொல்லலாம். ஒரு சகோதரனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் வளர முடியாத படிக்க அவருக்கு எந்த இடைஞ்சல் பண்ணாத நீதி சொல்லும். ஆனா அன்பு என்ன சொல்லும்னா, உன் சகோதரனுடைய வாழ்க்கையில் நீ இடைஞ்சல் பண்ணல, ஆனா அவர் வாழ்க்கையில குப்பை இருக்குது, அந்த பாதை ஒரு தூய்மையான பாதையா இல்ல, தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கு, நீ போய் என்ன செய்ய அந்த தடைய எடு. அப்ப என்ன பொருள் குறிக்குது? நீதி சொல்லுது தடை ஏற்படுத்தாத, அன்பு சொல்லுது நீ தடை ஏற்படுத்தல, யாரோ ஏற்படுத்திருக்கிறாங்க இல்ல அவருக்கு அவரே ஏற்படுத்தியிருக்கிறார், நீ போய் அந்த தடையை வெளியில எடு. சொல்லு அப்போ உண்மை கண்டுபிடிக்கிறோம். இந்த அன்பு என்பது நீதியை முழுக்க அறிஞ்சி செயல்படும் நீதியினுடைய அடுத்த லெவல். ஒருத்தர் சகோதர அன்புல தெளிவா இருக்கிறாரே, தேவன் மேல உண்மையான அன்புள்ளவரா இருக்கிறார்னா அவருக்குள்ள சத்தியத்தினுடைய அர்த்தங்களை விஷயங்களை ஆழங்களை சரியா புரிஞ்சிட்டு வாழ்றார் அர்த்தம். புது சிருஷ்டி லைஃப்ல எதற்காக வந்தோமோ அந்த நோக்கத்தை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். இன்னும் சிம்பிளா சொல்லானா, சத்தியம் அறியாமல் தேவனுடைய நீதி அறியாமல் அவருடைய திட்டம் புரியாமல் யாருமே சகோதர அன்புல நம்ம வளர முடியாது. அதனாலதான் ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணோம், வசனங்கள் ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய வார்த்தைகளை சேர்த்து வச்சு பார்த்தா சகோதர அன்பு என்பது அது சத்தியத்துக்கு உட்பட்டதாக நீதிக்கு உட்பட்டதாக இருக்கும். ஆனா இந்த சமாச்சாரங்களை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க முடியுமானா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன் இதை கஷ்டம் சொல்றோம்னா, எவ்வளவுதான் ஜனங்கள் கூட்டங்கள் நம்ம மத்தியில நம்ம அனைவருமா கூடி வந்தாலும், எத்தனை பேர் நம்ம பண்ண உடன்படிக்கையில ரொம்ப உண்மையா வாழணும் பிரயாசம் எடுக்கிறோம் தெரியாது. அதனாலதான் பிரதருடைய காலத்துல சிலர் கேட்டாங்க, ஓ அப்ப இப்படியெல்லாம் இருக்கிறதுனால அப்ப சகோதரர்களுக்கு மத்தியில இவர் தான் சரியா வாழ்ந்த சகோதரரு, அதை கண்டுபிடிச்சு அவர் மேல அன்பு வைக்க முடியுமா? இல்ல இந்த சிஸ்டர் சரியில்லை எனவே இவங்க மேல நம்ம அன்பு வைக்க வேண்டாம், நம்ம பேசாம இருந்துடலாம், இப்படி கண்டுபிடிக்க முடியுமானா? நம்மளால முடியாது. ஆனா என்னத்தான் செய்ய வேண்டியது இருக்கு, அந்த சகோதர அன்பை காமிக்கணும். நீங்க கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ரோமர் 15:1 அப்படிதான் சொல்லுவார், பலவீனனுடைய பலவீனத்தை தாங்கு, ஆனா முதல்ல நீ என்ன பண்ணிக்கோ, அங்கதான் தாங்க போறேன், நீ விழுந்துடாத. அப்ப ஒவ்வொருத்தரும் நம்முடைய புது சிருஷ்டி வாழ்க்கைக்குரிய பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளுக்கே இருக்கக்கூடிய நிலையை நின்று கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டு நம்ம ஸ்டெடியா இருந்து கொண்டு மற்ற சகோதரருக்கு என்ன செய்யணும்னா நம்ம உதவி செய்யணும் சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அதைத்தான் பாக்குறாங்க. எனவே சபை மத்தியில அவ்வளவு ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இவர் ரொம்ப சரியா இருக்கிறார், இவர் சரியில்லாம இருக்கிறார். அப்ப சத்தியம் அறிஞ்சு அது நிமித்தம் அன்பு நம்ம காமிக்க ஆரம்பிச்சோம்னா விஷயம் அது ஒரு உண்மையான சகோதர அன்பாக அது நம்மளுக்குள்ள இருக்கும். சகோதர சகோதரிகளை நெக்ஸ்ட் சில விஷயம் போலாம். நம்மளுக்கு நேரம் கம்மியா இருக்கிறதுனால சில பாயிண்ட்ஸ் மாத்திரம் உங்க மத்தியில சொல்றோம். ஒரு டைட்டில் கூட போட்டுக்கலாம், இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய சகோதர அன்பு தேவன் இலக்காக வச்சாரு. அதுக்கு காரணங்கள் என்ன பார்த்தோம். சகோதர அன்புனா என்ன, சகோதரன் கேட்டகரிக்குள்ள ஒருத்தரை எப்ப பார்க்க முடியும், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் பார்த்தோம். இப்ப சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்படிப்பட்ட சகோதர அன்பு சபை மத்தியில ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் நம்ம வளர முடியாமல் போவதற்கான காரணங்கள் என்ன. சகோதர அன்பு ஓகே ரொம்ப முக்கியம், ஆனா இது வளர முடியாமல் போவதற்கு நிறைய காரணம் இருக்கு. அந்த காரணங்கள் என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம். லூக்கா 22 அதிகாரத்துல 24 வசனம் படிங்க.
அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எனப்படுகிறார்கள்.
போதும், அப்ப இந்த வசன பகுதி ரொம்ப முக்கியம். பஸ்கா அட்டன் பண்ண உடனே சீசர்கள் பண்ண முதல் தப்பு, புதிய ஏற்பாட்டுல நம்மளுக்கு வேதம் ரெக்கார்டாயிருக்கு. பஸ்காவை அனுசரிச்ச உடனே அவங்க பண்ண முதல் தப்பு என்னன்னா, அவங்களுக்குள் ஏற்பட்ட போட்டி மனப்பான்மை, நீயா நானா, இந்த ஒரு போட்டி மனப்பான்மை சகோதரர்களுக்கு மத்தியில அல்லது அந்த ஆதிகால சீசர்களுக்கு மத்தியில ஏற்பட்டுச்சு. இத கர்த்தர் இயேசு அந்த 3 முழுக்க அவட்ட கவனிச்சார். நிறைய நேரம் சொன்னாரு, சொன்னா கூட புரியல. கடைசியில சில விஷயமே அவர் சொல்லிட்டு போயிட்டார். பெரிய ஆளா இருக்கணும்னா என்ன செய்யணும், ஆவிக்குரிய முறையில சின்ன ஆளா இருக்கணும்னா என்ன செய்யணும், இந்த விஷயத்த சொல்லிட்டு தான் அவர் அந்த சமாச்சாரத்தை முடிக்கிறாரு. நம்மளுக்கு வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, இது புது சிருஷ்டி வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு கெட்ட குணம், போட்டி மனப்பான்மை. இந்த உலகத்துல நீ பெரியாளா நான் பெரியாளா, ஒரு உலக மனுஷன் பண்ற மாதிரி சபை ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம், அது தேவனுடையது. இந்த சபைக்கு மத்தியிலையும் நம்ம சகோதரர்களுக்கு மத்தியில் என்ன நினைக்க கூடாதுன்னா, அவரோட நான் பெரியாள் ஆயிரணும், இவங்களோட நான் பெரியாள் ஆயிரணும், இந்த போட்டி மனப்பான்மை இருக்க வேண்டாம். ஏன்னா நம்ம யாரும் சத்தியத்தை தேடி வரல, தேவன் நம்மளை தேடி வந்து சத்தியம் கொடுத்து ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். எனவே என்னைக்குமே தேவன் நம்மளை எப்படி வைக்கணும்னு நினைக்கிறாரு அந்த பார்ட் மாத்திரம் புரிஞ்சுக்கணும். அதுதான் நேற்று பேனல் டிஸ்கஷன்ல கூட தாளந்து பத்தி சொல்லும் போது சொன்னாங்க. அந்த ஒரு தாளந்து வாங்கினவரு அது எதுவானாலும் இருக்கலாம் இல்லைங்களா. சிலருக்குள்ள சில சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அப்ப அது கூட ஒரு ஒன் ஆஃப் த டேலண்ட். அது இருக்குதுன்னா போதும், தேவன் அது கொடுத்திருக்கிறாரா அதுல ஒரு திருப்திகரமா இருக்கணும். மற்றவரோட கம்பேர் பண்ணி அந்த நிலைக்கு தான் போயிடணும் அப்படி நம்ம நினைக்க கூடாது. கண்டிப்பா சபைகளுக்கு மத்தியில இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும், போட்டி மனப்பான்மை. இந்த போட்டி மனப்பான்மை செயல்ல எப்ப வரும்னா, உள்ளத்துல அது நல்லா வளர்ந்து மேலோங்கி நிக்கும் போது தான் வெளியில வரும். அப்ப வெளியில வருதுனாலே உள்ளம் ஃபுல்லா என்ன இருக்குது, அந்த மைண்ட் இருக்குது. அர்த்தம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா பாக்கலாம் தேவனுடைய வார்த்தையில சுயநலம். 1 யோவான் 3:17-18.
ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி.
என்
பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம்.
ஆமா, இந்த பார்ட்ல நம்ம கண்டுபிடிக்கிறோம் சுயநலம் சகோதரர்களுக்கு மத்தியில. ஒரு சகோதரர்களுக்கு பிரச்சனை வருது சொல்லும் போது அதுக்கு உதவக்கூடிய கரம் நம்மளுக்குள்ள இருக்கணும். அந்த கரம், அந்த அன்பினுடைய செயல், அந்த அன்பினுடைய பிரதிபலிப்பு எப்படிப்பட்ட பிரதிபலிப்பா இருக்கணும்னா, சுயநலம் இல்லாததாக. புரியுதுங்களா, சுயநலம்னா நான் உலகத்துல வாழ்வதற்கு, தனக்கு தன்னுடைய மாம்சத்தின்படியான குடும்பத்துக்கு இந்த பார்வை இல்லாமல் சுயநலம் மற்றதாக, தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தவிர மற்ற எதனாலும் சகோதரருக்காக நம்ம தூக்கி கொடுப்பதற்கு நம்ம முன் வந்து இருக்கணும். அதுதான் கண்டுபிடிக்கிறோம். சுயநலம் என்பது கூட ஒரு முக்கியமான டிஸ்டர்ப் அது ஏற்படுத்துது சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோம். தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா குறை காணுதல். இந்த ஒரு குறை காணக்கூடிய மனசு சகோதர அன்புல நம்ம வளர முடியாதபடிக்கு நம்மளை தடை பண்ணும். அந்த சகோதரர் அப்படி, இவர் இப்படி, இவர் இப்படிப்பட்டவர், இந்த சகோதரி அப்படிப்பட்டவங்க சொல்லி எப்பயுமே மற்றவங்களை குறை கண்டுபிடிக்கக்கூடிய மைண்ட் மனசு இருந்தா அவரால் சகோதர அன்புல வளர முடியாது. தேவன் அதற்கு சொல்லி ஒரு நியூ கிரியேஷன்ல ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்கிறார். சபைக்குள்ள சில ஒழுங்குகள் இருக்குது, அந்த ஒழுங்கின் அடிப்படையில் அந்த சபை செயல்படும். ஒரு அங்கத்தில் இருக்கிறாரா சகோதரர், அவரை தேவன் சபையில எந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறார்? சத்தியத்தில் வாய்ப்புல ஒண்ணுதான், பட் இந்த டெம்பரவரி ஆர்கனைசேஷன் நியூ கிரியேஷன் படி இதுல என்ன நிலைமையில தேவன் நம்மளை வச்சிருக்கிறார் அந்த நிலைமையில நிக்கணும். அந்த நிலைமையில நம்ம வாழும் போது இந்த குறை காணுதல் இது நம்மளுடைய வேலை இல்லை. அதுக்காக எல்லாருமே சும்மாவே இருக்க முடியாது. சபைக்கு மத்தியில அந்த ஆர்கனைசேஷன் படி தேவன் என்ன வச்சிருக்கிறாரு, எந்த சகோதரர்களை சகோதரிகளை வச்சிருக்கிறாரு, அவங்க அதற்குரிய வேலைகள் செய்வாங்க. மற்ற சகோதரர்கள் சத்தியத்துக்குள்ள வளர்வதே நம்முடைய வாழ்க்கையா வைக்கணும். இதுக்கு ஆதார வசனம் அல்லது இதுக்கு ஒரு சப்போர்ட் வசனம் கொடுக்கலானா, 1 சாமுவேல 16:7 கண்டுபிடிக்கிறோம். கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொல்றாரு, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஒருத்தருடைய இருதயம் என்ன நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனால என்ன செய்ய வேண்டாம், அவருடைய முகத்தோட்டத்தை பார்த்து அவர் பெர்சனாலிட்டியை பார்த்து அவர்கிட்ட குறை கண்டுபிடிக்க வேண்டாம் சொல்லி நம்ம அந்த இடத்துல கண்டுபிடிக்கும். எனவே இந்த மூன்று விஷயங்கள் சகோதர சிநேகத்துக்கு விரோதமான காரியம், போட்டி மனப்பான்மை, சுயநலம், குறை காணுதல், இவைகள் எல்லாம் பெருமையினுடைய கூட்டாளிகள். இப்படிப்பட்ட கேரக்டர் இருக்கிறவரையே ஒருத்தர் சகோதர சிநேகத்தில் வளர முடியாது. ஒருவேளை நம்மளுக்குள்ள யோசிச்சு பார்க்கலாம், இருக்குதா அந்த வாசனை தெரிஞ்சா கூட அது மேல உடனே ஆக்ஷன் எடுப்போம் தனக்குத்தானே ஒவ்வொருத்தரும். நெக்ஸ்ட் போலாம், சகோதர சிநேகத்தில் ஒருத்தர் வளரணும்னா அவர் என்ன பண்ணணும்? 2 பேதுரு 1:7
தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்க.
ஆமா, அந்த 2 பேதுரு அருமையான வசனம். இதை பத்தியே பேசணும், நம்ம ரொம்ப நேரம் பேசலாம். அவர் கொடுத்திருக்கிற அந்த 8 லிஸ்ட்ல ஒவ்வொரு லிஸ்ட் ஆரம்பிச்சுட்டு கடைசியா சொல்றார் பிரதர்லி லவ். அந்த பிரதர்லி லவ்வோட எதை கூட்டுங்க? அன்ப கூட்டுங்க. சகோதர சிநேகம் என்பதே அன்பு தான். அப்ப அதுக்குள்ள இன்னும் அன்ப கூட்டுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? இதுக்குள்ள ஒரு சிறப்பம்சம் இருக்கு. பிரதர்லி லவ் டெவலப் ஆகணும், வளர்ந்துட்டே போகணும்னா அதுக்குள்ள அன்பு உள்ள வரணும். தேவன் எதிர்பார்க்கிற அல்லது தேவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அன்பு இதுல தான் கண்டுபிடிக்கிறோம். அவர் நம்மகிட்ட வரும்போது அந்த அன்போட வந்தார். அதே அன்ப கூடுமான வரையில உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில கூட நீங்களும் காமிங்க சொல்றார். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் யோசிக்கலாம். கொலோசியர் 3:13.
ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்.
ஆமா, இந்த வசனம் சில சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு தெரியும். முக்கியமான பாயிண்ட், இன்னைக்கு நம்ம எல்லாம் பாவம் செய்யறோம். இன்னைக்கு சொல்றதை விட நம்முடைய வாழ்க்கை முறையில தெரிஞ்சோ தெரியாமலே அநேக தவறுகள் பாவங்கள் செய்யறோம். பாவம் செஞ்சிட்டா நம்ம யார்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம்? யார்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம்? தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இல்லீங்களா? பட் இந்த வசனம் பாத்தீங்கன்னா, யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அல்லது யார் மன்னிக்கிறதா வார்த்தைகள் இருக்குதுன்னா, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. அப்ப நம்ம மன்னிப்பு கேட்கணும் கூட இயேசு கிறிஸ்துட்ட டைரக்டா கேட்க முடியுமா? இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது இல்ல, பெயர் கிறிஸ்தவங்க பாத்தீங்கன்னா சில ஆர்குமெண்ட்டுக்குள்ள ட்ரினிட்டி பத்தி எல்லாம் வரும்போது இந்த வார்த்தைகள்லாம் எடுத்து வைப்பான், வச்சுதான் ஆர்குமெண்ட்டுக்குள்ள வராங்க. ஆனா நம்ம முயற்சி எடுக்கலாம், இந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன? கண்டிப்பா தேவன் மன்னிப்பார். யார் மூலம் மன்னிப்பார்? கிறிஸ்துவினுடைய ரேன்சம் மூலம் மன்னிப்பார், அதுல எந்த சந்தேகம் இல்ல. பட் ஏ பவுல் இன்னும் சொல்ல போனா நியூ டெஸ்டமென்ட்ல இந்த ஒரே ஒரு இடத்துல தான் இப்படிப்பட்ட கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்க்க வேண்டிய வசனம் வருது. உதாரணம் நீங்க எபேசியர்ல எடுத்து பாத்தீங்கன்னா 4:32 கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல எழுதியிருப்பார். அந்த வசனம் எந்த டிஸ்டர்ப் கிடையாது, படிக்கிறதுக்கு ஈஸியா புரியும். பட் இந்த கொலோசியர்ல 3:3 ஏன் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல சொல்றாரு? இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா மத்தையோ 6:15 படி.
மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார்.
ஆமா, இது போல இந்த வசன பகுதியில் வரக்கூடிய மன்னிப்பு, புதிய ஏற்பாட்டில் இன்னும் அநேக இடத்துல வரக்கூடிய மன்னிப்பு என்ற வார்த்தை, இங்க வரக்கூடிய மன்னிப்பு என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற மூல பாஷையும் அதே போல. கொலோசியர் 3:13 அந்த இடத்துல வரக்கூடிய மன்னிப்பு என்ற வார்த்தையும் ஒரே வார்த்தைகள் இல்ல, கிரீக்ல வேற வேற வார்த்தைகள். காரசோமாய் அப்படின்ற கிரீக் வேர்டு கொலோசியர்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க போய் அந்த ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா, இலவச மன்னிப்பு, ஃப்ரீலி ஃபர்கிவ்னஸ், இலவச மன்னிப்பு, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. கிறிஸ்து இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாவங்களை மன்னிச்சுட்டு இருக்கிறார். எப்படி மன்னிச்சுக்கிறாரு? தேவன் இல்லாம மன்னிக்கிறாரா? தேவனோட எப்படி மன்னிக்கிறார்னா, உண்மையிலே இன்னைக்கு கர்த்தர் இயேசு நம்ம எல்லாருக்கும், எல்லாருக்காக, உடன்படிக்கை பண்ண சகோதர சகோதரிகளுக்காக அட்வொகேட் மினிஸ்ட்ரி, அவருடைய பரிந்து பேசுதல் ஊழியம் நடக்குது. இந்த பரிந்து பேசுதல் என்ற விஷயம் மாத்திரம் ஒவ்வொரு புது சிருஷ்டியும் அறியணும். அந்த சத்தியத்தை ஏன் சொல்ல வரணும்? சிம்பிளா சொல்லலாம், கர்த்தருடைய பரிந்து பேசுதல் இல்லைனா அவங்க யாரா இருந்தாலும் சரி, சகோதரரா இருந்தாலும் சகோதரியா இருந்தாலும் வயசுல மூத்தவங்களா இருந்தாலும் 10 வருஷம் 20 வருஷம் சீனியரா இருந்தாலும் புதுசா உடன்படிக்கை பண்ணவங்களா இருந்தாலும் கர்த்தருடைய அட்வொகேட் மினிஸ்ட்ரி இல்லைனா நம்மளால ஒரு நாள் கூட புது சிருஷ்டிகளை அந்த பூமியில வாழ முடியாது. அந்த அட்வொகேட் மினிஸ்ட்ரி என்ன நடக்குதுன்னா, நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் அநேக நேரத்தில் நம்மளால கண்டுபிடிக்கவே தெரியறதில்ல. நம்ம தான் தப்பு பண்றோம், ஆனா நமக்கே தெரியறதில்ல இது தப்புன்னு, இது பாவம், இது புது சிருஷ்டி வாழ்க்கைக்கு வேண்டாத விஷயம்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாத நிறைய விஷயம் இருக்குது. ஆனா யோசிச்சு பார்த்தா நம்ம உடன்படிக்கை யாரோட பண்ணிருக்கிறோம்னா தேவனோட பண்ணிருக்கிறோம். ஒருவேளை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியாதவங்களா போலாம், ஆனா தேவனுக்கு தெரியுமா இல்லைங்களா? கண்டிப்பா தெரியும். அந்த நீதியோடு அவர் நம்மளை பார்ப்பாரு. அப்ப உடன்படிக்கையில் அங்க ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. இந்த பிரச்சனை வந்து நம்ம அந்த வாய்ப்புல இருந்து வெளியில போயிடக்கூடாது சொல்றதுக்கு தான் கர்த்தர் அங்க என்ன மினிஸ்ட்ரி பண்றாருன்னா அட்வொகேட் மினிஸ்ட்ரி பண்றாரு. அந்த அட்வொகேட் மினிஸ்ட்ரி என்ன செய்யறாருன்னா, நம்ம செய்யக்கூடிய குறைகள் தவறுகளை நம்ம உணர்றோமோ இல்லையோ கர்த்தர் நம்மளை பார்க்கிறாரு. ஏசு கிறிஸ்து அவைகளை கண்டுபிடிச்சி நம்ம தேவன்கிட்ட அறிக்கைறதுக்கு முன்னாடி அவர் நமக்காக சப்போர்ட் பண்றார். தேவன் என் மூலம் நீங்க கொஞ்சம் இதை கவனிங்க, நிச்சயம் அவர் திருந்துவாரு சொல்லி அந்த அட்வொகேட் மினிஸ்ட்ரி அவர் செய்யறாரு. அந்த அட்வொகேட் மினிஸ்ட்ரியை புரிஞ்சிட்டு தான் அப்போஸ்தல் பவுல் சொல்றாரு, நீங்க கூட சகோதர ஐக்கியத்தில் எப்படி இருங்க, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மன்னிங்க. தேவன் மன்னித்தது போலன்னா என்ன அர்த்தம்? போய் அறிக்கையிடணும். ஒரு சகோதரர் தப்பு பண்ணிட்டார்னா, பிரதர் நான் பண்ணது தப்பு, என்னை மன்னிங்கன்னு கேட்கிறவரே வெயிட் பண்ணுவார் மன்னிக்கிறதுக்கு, கேட்ட உடனே மன்னிப்பார். இப்படி தேவன் வச்சிருக்கிறார். ஆனா கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறார்னா, சில சகோதரர்கள் சில பலவீனங்கள் தவறுகள் அவங்க செய்யறாங்க, அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியுது. அது இந்த கடைசி காலத்தில் எப்படி இருக்குதுன்னா, போய் சொன்னா கூட தெரியறது இல்ல தப்புன்னு. இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இப்படித்தான் அவங்க ஒரு மே பூச்சி பூசுற வேலை தான் நடக்குது. அந்த நேரத்தில் கூட நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, இந்த மன்னிக்கக்கூடிய குணத்தை, சில பாவங்கள் இருக்கு அதை பத்தி பேச முடியாது, அதனால தான் ஒழுங்கற்று நடக்கிற சில வசனங்கள் நம்ம பார்த்தோம். பட் சகோதரருக்கு மத்தியில் சின்ன சின்ன பேச்சுவார்த்தையில சின்ன சின்ன செயல்பாடுல சின்ன சின்ன பாதிப்புகள் வரும். அந்த பாதிப்பு உண்மையிலேயே நம்ம ஒரு பெருந்தன்மையோட கிறிஸ்து நம்மளுக்காக அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், அதே வேலையை நம்மளும் சகோதர ஐக்கியத்தில் காட்டணும். இதுதான் கண்டுபிடிக்கிறோம். மன்னிக்கிற மனப்பான்மை இருந்தா சகோதர அன்புல ஒருத்தர் டெவலப் ஆகலாம். நெக்ஸ்ட் பாக்குறோம், கணம், மரியாதை கொடுக்கிறது. ஒரு சகோதரருக்கு இன்னொரு சகோதரர் கணம் பண்ணுகிறதுல முந்திக்கொள்ளுங்கள், ரோமர்ல சொல்றாருங்களா 12 அதிகாரத்துல. அதே போல ஒரு சகோதரரை மதிக்கிற விஷயத்துல, மரியாதை கொடுக்கிற விஷயத்துல முந்திக்கணும். ஒரு சகோதரர் எந்த அளவுக்கு கணம் கொடுக்க முடியும் முந்திக்கணும். நம்மளுக்கு மரியாதை வரணும் கணம் வரணும் சொல்லிட்டு அந்த பார்வையோட இருக்கக்கூடாது. அதனாலதான் மலை பிரசங்கத்துல சொன்னாரு, மனுஷர்கள் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, மனுஷர்களுக்கு செய்யுங்க. அதே போல ஒரு சகோதரர் உங்களை ரொம்ப மரியாதையா உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட பழகணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல நீங்க என்ன பண்ணணும், அவர்கிட்ட அதே மரியாதை அன்பு அதே கணம் காட்டுங்க. காட்டினீங்கன்னா அந்த செயல் தான் கண்டுபிடிக்கிறோம். கணம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். பிரசங்கம் பண்றதுல கிடையாது, சபையில சில பிரபலமான வேலைகள் செய்யறதுல கிடையாது. எதுல முந்திக்கணும்னா கணம் பண்ணுகிறது. ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரர், ஒரு சகோதரி இன்னொரு சகோதரி மதிக்கிற விஷயத்துல கணம் பண்ணுகிறதுல முந்திக்கொள்ளணும். இது கூட வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். தேர்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம், விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனசு, சகோதரர்களுக்காக விட்டுக் கொடுக்க வேண்டிய மனசு. ரோமர் 14:15
போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல.
அப்ப இங்க கண்டுபிடிக்கிறோம், ஒரு சாப்பாடு விஷயத்துல ஒரு சகோதரருக்கு டிஸ்டர்பா இருக்குதுன்னா சகோதர விட்டுணுமா சாப்பாட விட்டுணுமா? சாப்பாட விட்டு. இது ஒரு சின்ன உதாரணம். அதே போலத்தான் நம்ம முழு உலக வாழ்க்கையிலையும் சத்தியத்தை தவிர நம்ம உடன்படிக்க பண்ண சகோதரருக்காக, மத்த யாருக்காக கிடையாது, இவர் உடன்படிக்க பண்ணாரு குடும்பத்தில் உடன்படிக்க பண்ணல அதனால குடும்பத்தாருக்காக அப்படி போயிடக்கூடாது. உடன்படிக்க பண்ண சகோதரருக்காக சகோதரிகளுக்காக சத்தியத்தை தவிர வேற எதனாலும் நம்ம இழப்பதற்கு தயாரா இருக்கணும். அதனால தான் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் போஜனம். இதெல்லாம் ஒரு மாம்சீக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அது போலத்தான் சில பணங்கள் நஷ்டமாகலாம் சில சகோதரர்கள் நிமித்தம், சகோதரிகள் நிமித்தம் சில விதமான அநேக காரியங்கள் நஷ்டமாகலாம். ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாமல் சகோதர அன்புல வளர்வதற்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனசு நம்மகிட்ட இருக்கணும். எனவே பார்க்கிறோம், நம்மளுக்கு மன்னிக்கும் மனப்பான்மை, கணம், மற்றும் விட்டுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், இவைகள் தான் சகோதர அன்புல ஒருத்தரை வளர்ப்பதற்கு வழிவகுக்கும். சப்ஜெக்டினுடைய கன்க்ளூஷன் அல்லது ஃபைனல் பாயிண்ட் போலாம். மத்தேயு 24:12.
அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும்.
இந்த வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க ஒரு ஆராய்ச்சியை எடுத்துட்டு தொடர்ந்து வீட்டில் போய் படிங்க. நம்மளே கூட நிறைய இந்த விஷயத்துல கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. இந்த சப்ஜெக்டினுடைய நிறைவின் பகுதியில தான் இந்த வார்த்தையை நம்மளுக்கு கண்டுபிடிப்பதற்கு தேவன் உதவி பண்ணார். என்னன்னா, கர்த்தர் இயேசு மத்தேயு 24 சீசர்கள் கேட்கிறாங்க, உம்முடைய வருகை இந்த பூமியில வந்திருந்தா, நீங்க இந்த பூமிக்கு 2 வந்திருந்தா இந்த உலகம் எப்படி இருக்கும் கேட்கிறான். அப்ப அவர் சொல்றார், உலகம் இப்படி இருக்கும், விசேஷமா சபை எல்லா விஷயம் சொல்லிட்டு வர அந்த 24 முழுக்க. அந்த சாப்டர்ல தான் இந்த வார்த்தை சொல்றாரு, அக்கிரமம் மிகுதி ஆவதினால் எது தணிந்து போகும், அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இந்த அநேகர் அப்படின்றதற்கு சகோதரர் ரசல் சொல்லும் போது 5:8-5:7 இது புது சிருஷ்டி, உடன்படிக்க பண்ண சகோதர சகோதரிகள், சபை ஐக்கியம் இதுதான் பேசியிருக்கிறாரு. அந்த அநேகர் உலக மனுஷன் பத்தி பேசல, சபைக்குள்ள சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்குள்ள தான் எது தணிந்து போகும் சொல்றாரு. அன்பு, அந்த டென்ஸ் கண்டுபிடிங்க. வாய்ப்புள்ளது சொல்லல, தனியெல்லாம் சொல்லல, தணிந்து போகும், கண்டிப்பா நடக்கும். கடைசி கால சபை அவங்க எதுல தான் பாதிப்பு வாங்குவாங்கன்னா, சகோதர அன்புல தான் பாதிப்பு வாங்குவாங்க. சிம்பிளா யோசிங்க, ஒரு பேரலல் ஏஜ் மாதிரி இணை பண்ணி பாருங்க. முழு புது சிருஷ்டிக்கும் சுவிசேஷ யுகம் முழுக்க ஒவ்வொருத்தரா இருந்தா கூட ஃபைனல் டெஸ்ட் இந்த பிரதர்லி லவ் வைக்கிறார் இல்லைங்களா. அதே போல முழு சுவிசேஷ யுகத்துல கடைசி கால சபை எண்டு, அந்த எண்ட்ல பார்த்தா கூட அவங்களுக்கு கூட ஃபைனல் டெஸ்ட் எதுதான் நடந்திருக்குன்னா, இந்த சகோதர அன்புக்குள்ள தான் நடந்துகிட்டு இருக்கு. சிம்பிளா சொல்லானா, கடைசி கால பாதங்கங்கள் விசேஷமானவங்க சபை வாய்ப்புல, அவங்களுக்குன்னே இருக்கக்கூடிய சிறப்பான ஆசீர்வாதம் இருக்கு. ஏசாயா 52:7 பாக்குறோம், அந்த மலைகள் மேல் அந்த பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது பாக்குறோம். லூக்கா 12 பாக்குறோம், அவர் அரை கட்டி கொண்டு பந்து இருக்க செய்து. இதெல்லாம் என்னன்னா, கடைசி கால சபைக்கே இருக்கக்கூடிய ஆசீர்வாதம், வெளிப்படாத சத்தியங்கள்லாம் வெளிப்படும். இது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் இருக்குது, சில குறைவுகள் இருக்கு கடைசி கால சபைக்குன்னு. அந்த சபை அந்த அனுபவத்துக்குள்ள நிச்சயமா போய் நடப்பாங்க. அந்த குறைவு தான் என்னன்னா, நம்ம கர்த்தர் இயேசு சொல்லிட்டாரு, அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். பிரதர் ரசல் சொல்லும் போது தணிந்து போகும். அக்கினி, ஒரு நெருப்பு, ஒரு தழல் எப்படி நல்ல பிரகாசமா இருக்க வேண்டியது, கொஞ்சம் கொஞ்சமா அந்த அனல் கம்மியாகுதோ, அதே போல இந்த கடைசி கால சபை பிரதர்லி லவ் என்றப்பட்ட அனல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க தொய்வடைவாங்க. வளரணும், இன்னும் பிரகாசம் அதிகமாகணும். ஆனா நேர் ஆப்போசிட்டா வேலைகள் நடக்குது. அப்ப இது கண்டிப்பா நடக்கும் சொல்லிட்டாரு. அதே சமயம் என்னைக்குமே நம்முடைய தேவனும் சரி, நம்ம கர்த்தரும் சரி, நம்மளை என்னைக்கு நடு ரோட்டில் நிறுத்திட்டு போயிட மாட்டாங்க. நம்மளை கை விட்டுட்டு அவளை தான் அப்படின்ட்டு போயிட மாட்டாங்க. எல்லா உதவிகள் தப்பித்துக் கொள்ளும்படி எல்லா சூழ்நிலைகளும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் போவார். இது வரும், நீ இப்படி இருந்துக்கும், இது தேவனுடைய மெத்தட். அதே மெத்தட் தான் இங்க நம்ம கர்த்தர் பின்பற்றாரு அல்லது சொல்றாரு. எதனால தணிந்து போகும் காரணம் சொல்லியிருக்காரு. அப்போ ஒருவேளை அந்த ஆபத்திலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா அதுக்கு காரணம் கொடுத்திருக்கிறாரு. மீண்டும் ஒரு முறை படிக்கலாம், மத்தேயு 24:12.
அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும்.
எஸ், அக்கிரமம் மிகுதி ஆவதினால் தணிந்து போறதுக்கு காரணம் என்ன? எதுவுமே செய்யலனாலும் தணிந்து போகும் அப்படி சொல்லல. அக்கிரமம் அதிகமாகும் சபைக்குள்ள, அந்த அதிகமாகிறதுனால எது பாதிப்பாகும்? சகோதர அன்பு. என்ன அக்கிரமம்? பயங்கரமான பாவங்கள் பத்தி பேசியிருக்கிறாரா? இல்ல, ரசலுடைய ரைட்டிங்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா 5:8-5:7 அவர் அநீதி சொல்றார். இந்த அக்கிரமத்துக்கு அநியாயங்கள், நீதி தேவனுடைய வார்த்தை, அநீதி தேவனுடைய வார்த்தைகளுக்கு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள், உலகம் பின்பற்றக்கூடியது, பொதுவா சுயம் மனசுல எழும்பக்கூடிய எண்ணங்கள், இதெல்லாம் அநீதி. அநீதி இதெல்லாத்தான் சொல்றோம் நம்மளுக்கு அக்கிரமம். தேவனுடைய சபைக்குள்ள எப்படி இருக்கணும் இந்த விஷயம் தெரியாது. சகோதரிகள் எப்படி இருக்கணும் இந்த விஷயம் புரியுறதில்ல. சகோதரர்கள் எப்படி இருக்கணும் இந்த விஷயம் புரியுறதில்ல. இதை பற்றி ஸ்கிரிப்சர் என்ன சொல்லுது, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, ரசலுடைய ரைட்டிங்ஸ் என்ன சொல்லுது, இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ரசலுடைய ரைட்டிங் சொல்ல பார்த்தா ஞாபகம் வருது, ரீப்ரிண்ட்ஸ் மற்ற எல்லா விஷயங்களும், அதை படிக்க வேண்டிய ஒரு முறை இருக்குது. எப்படி வேதம் படிக்கிறோம் அந்த மாதிரி, ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ எழுதிருக்குது, அதை மாத்திரம் அண்டர்லைன் பண்ணி தூக்கிட்டு வந்தா அது நம்ம மனசுல சுயமா எலும்பின எண்ணத்துக்கு ஆதாரம் தேர்றோம். ஆனா முழு வேதத்தோட வச்சு அந்த வெளிச்சங்கள் பார்க்கணும். நீங்க வேணா சிக்ஸ்த் வால்யூம் எழுதின அவருடைய ஆரம்ப வார்த்தைகள் கவனிச்சு பாத்தீங்கன்னா அப்படித்தான் சொல்லுவார். இந்த வால்யூம்ஸ் அது எதற்குரியது, எதற்காக? இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய புதை பொருள்களை புரிந்து கொள்வதற்காக எழுதப்பட்டது. இதை புரிஞ்சிட்டு ஒருத்தர் பார்க்கணும். அப்ப இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம் சகோதரர் ரசல் மூலம், அப்போஸ்தலர்கள் மூலம், மற்றும் வேதத்தில் எழுதியிருக்கிற வசனங்கள் மூலம். பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நிழல் பொருள், அநேக சபாச்சாரங்கள் எல்லாம் நீதி உள்ளது, நம்மளை வளர்த்து கொண்டு போய் ராஜ்யத்தில் பங்கடைவதற்கு வழி நடத்தக்கூடியது. ஆனா இதை புரியாம ஒருத்தர் நடக்க ஆரம்பிச்சார்னா எப்படித்தான் நடப்பாரு? தேவனுடைய வார்த்தை இல்லாமனா சுயத்தில் நடப்பாரு, உலகத்துக்கு அடுத்த விஷயத்தை கொண்டாந்து உள்ள வைக்க ஆரம்பிப்பாரு சபைக்குள்ள. அப்படி வைக்கும் போது என்ன நடக்கும்னா அன்புல பிரச்சனை வரும். ஒருத்தர் நீதிப்படி பேசுவார், ஒருத்தர் அநீதிப்படி பேசுவார். அப்ப ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை வருமா? ஒற்றுமை வராது. இது கடைசி கால சபைக்கே இருக்கக்கூடிய ஆபத்து. இது வரும். ஏன்னா கர்த்தர் இயேசு அப்படித்தான் சொன்னார், அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஆனாலும் அந்த 24 அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சொல்றார், உண்மையா ஜெயம் கொள்ள போறவங்க இருப்பாங்க, அவங்க என்னைக்கு விழுந்துட மாட்டாங்க. அவங்க அநேகர் இல்ல, அவங்க சொற்பமானவங்க, அவங்க குறைவானவங்க. இந்த இடத்துல நம்ம எல்லாரும் கேதரா இருந்தா கூட எவ்வளவு பேருக்கு இந்த பாடம் புரியுது நமக்கு தெரியல. ஆனா நம்ம நம்புறோம், விசுவாசிக்கிறோம் தேவனுக்குள்ள. சில ஜெயம் கொள்ளக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. அவங்க வெளியில வராதவங்களா, பிரபலம் ஆகாதவங்களா இருக்கலாம், இல்ல ஓரளவு பிரபலமானவங்களா கூட இருந்திருக்கலாம். அந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு இந்த வார்த்தைகள் புரியும் சொல்லி நம்ம நம்புறோம். ஏன்னா கடைசி கால சபைக்கு அப்படித்தான் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, என் அப்பா என்னை உட்கார வச்சிருக்கிறது போல அவனையும் நான் உட்கார வைப்பேன். அப்ப அந்த வார்த்தை கண்டுபிடிக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவங்க அன்புக்காக போராடுவாங்க, சபைக்கு மத்தியில முயற்சி எடுப்பாங்க. அநீதி பேசுறவருக்கு முன்னாடி, சத்தியம் எதுதான் புரியாதவருக்கு முன்னாடி, எவ்வளவுதான் தேவன் கிருபைகள் இரக்கங்கள் கொடுத்தாலும் புரிஞ்சுக்கொள்ளவே முடியாத நிலைமையில உள்ளவங்களுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடக்கும் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. எனவே இது ஒரு ஃபைனல் எக்ஸாம் நம்ம அனைவருக்கும். இந்த எக்ஸாமுக்குரிய பதில் நம்ம புது சிருஷ்டி வாழ்க்கையில கடைசியில் எழுத வேண்டிய பதில் இல்ல. கேள்வி கடைசியான கேள்வி, ஆனா பதில் உடன்படிக்கை பண்ணதிலிருந்து மரணம் வரையில வாழ்ந்து காண்பிக்க வேண்டிய விஷயம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கேள்வி கடைசியில கேட்பாரு, பிரதர்லி லவ்ல எப்படி? ஆனா பதில் நம்ம எப்பருந்து எழுதணும்னா கேள்வி கேட்ட உடனே எழுதுறது இல்ல, உடன்படிக்கை பண்ணதிலிருந்து மரணம் வரையில அந்த விஷயங்கள் எழுதணும். எனவே கடைசியை பார்த்துக்கலாம். 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. கொடுத்திருக்கிற வாய்ப்புல சகோதர அன்புல நம் அனைவரும் வளர்வதற்கு தேவன் தாமே நம் அனைவருக்கும் இரக்கம் கிருபை பாராட்டி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அன்பான சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமான தலைப்பின் கீழே நம்முடைய சகோதரன் முத்துக்குமார் அவர்கள் அருமையான பாடத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதற்காக கன்வென்ஷன் கமிட்டி சார்பாக சகோதரனுக்கு நன்றிகளை ஏற்படுத்திக் கொள்கிறோம். அன்பான சகோதர சகோதரர்களே, நம் எல்லோருக்கும் வர வேண்டிய கடைசி எக்ஸாம் தணிந்து போகின்ற அன்பா இல்லை நிலைத்திருக்கிற அன்பா என்ற ஒரு சிந்தனை நமக்குள்ள இன்னைக்கு வந்திருக்கணும். சகோதர அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அது சுயநலம் இல்லாத ஒரு அன்பா இருக்கணும். சகோதரர்கள் மத்தியில குறைகள் காண்பதே நமக்கு வேலையா இருக்கக்கூடாது, அந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது. அதோட கூட அப்போஸ்தலனாகிய பேதுரு அவருடைய நிருபத்தில் எழுதும் போது அந்த 7 பாயிண்ட்ஸோட சகோதர அன்பை நீங்க சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு நமக்கு வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட அன்புல நம்ம தொடர்ந்து வளர்ந்து நிலைத்திருக்கிற அன்பை நம்ம காண்பித்து சகோதரர்கள் மத்தியில் தேவனிடத்தில் அந்த பாஸ் மார்க் அந்த ஃபைனல் எக்ஸாமில் வாங்க தேவன் தாமே நம்ம அனைவரையும் கிருபை செய்வாராக.